ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திரு மூர்த்தி நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
இப்பொழுது மூர்த்தி நாயனார் என்ற அந்த நாயன்மாருடைய வரலாற்றை சிந்திக்க இருக்கிறோம். அவர்கள் நம்முடைய வரவேற்பில் சொன்ன போது போல இந்த பெரிய புராண கட்டுக்கோப்பு போல வேற எந்த இலக்கியம் அந்த அமைப்பு அமையவில்லை. காரணம் என்னவென்றால், இப்பொழுது மூர்த்தி நாயனார் படிக்க போறோம். இந்த மூர்த்தி நாயனாரை பற்றி முதல் அறிமுகப்படுத்திய பெரியவர் யார் என்றால் சுந்தரமூர் சுவாமிகள். முதல் அறிமுகப்படுத்தியவர் உம்மையால் உலகாண்ட மூர்த்திக்கு மடியன் என்று சொன்னார். சரி, அப்படியானா அந்த அறிமுகப்படுத்திய சுந்தரரை பற்றி முதற்கன் சொல்லுகிறார் சேக்கரா பெருமான். எந்த இலக்கியத்திலேயாவது இன்னைக்கு இருக்கிற இலக்கியத்துல சிந்தாமணி இருக்கு, மணிமேகல் இருக்கு, இது இருக்குன்னு சொன்னா அது மாதிரி ஒரு அமைப்பு இருக்குதா? இல்லை. ஆனா ரெண்டாவது, இந்த தொகை வகை விரி என்ற முறையில் அது வெளிப்படவும் இல்லை. இப்ப சிலப்பதிகாரத்துக்கு தொகை ஏது வகை ஏது? ஒன்றே ஒன்றுதான். எடுத்தார் இளங்கோடிகள் பாடினார், அது போல பெருங்கதை எடுத்தார் பாடினார், அது போல சிந்தாமணி எடுத்தார் பாடினார், மணிமேகலை அப்படி எடுத்தார் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு இல்லைங்களா? அதற்கு முன்ன ஒரு தொகையோ வகையோ இல்லை. சரி, இப்ப மொழிபெயர்ப்பு நூல் எழுதினாங்க ராமாயணம் பாரதம் எல்லாம், அது எதுல இருந்து மொழிபெயர்ப்பு? வால்மீகி. வால்மீகியாரை பற்றி குறிப்பு இருக்கா? இல்லை. அது போல வந்து பாரதம், வியாச பாரதம், அதனுடைய மொழிபெயர்ப்பு தான் வெள்ளியார். எனவே வந்து அந்த ஆசிரியர் பேர்ல மூலாசிரியர். இந்த ஒரே ஒரு இலக்கியம் தான் தொகை வகை விரி என்று அமைக்கப்பட்டு தொகை நூலாக அருளிய யார் பெரியவர்? அந்த பெரியவர் என்று சொல்லும்போது சுந்தரர். அப்ப அந்த சுந்தரர் இந்த தொகை நூலை எப்படி பாடினார், அவர் எங்கிருந்தவர் என்பதை திருமலை சருக்கம் என்ற ஒரு அருமையான சருக்கத்துல முழுக்க முழுக்க அது அடிவர் வரலாறு. ஒரு விதத்துல சுந்தரர் அடிவராக வரப்போறார், அதெல்லாம் அடிவர் வரலாறாக இருக்க. ஆனால் இந்த நாங்கள் பின்னே பேச இருக்கின்ற அடிவர்களை எல்லாம் பேசுவதற்கே மூல காரணமாக நின்ற மூர்த்தி அந்த மூர்த்தி. ஆதலால் அவர் திருமலை சருக்கம் என்று அவர் அங்கிருந்து இங்க வந்ததையும், வந்த பிறகு இந்த திருத்தொண்ட தொகை பாடுதற்குரிய அந்த காரணத்தை வரையிலும் ஒரு சருக்கமாக வைத்து, அந்த காரணத்துல பாடிய பிறகு அவர் கூறியவாறு அந்த திருத்தொண்ட தொகை பதினொன்றையும் பின்பற்றி அப்படியே விரித்து மீண்டும் இந்த திருத்தொண்ட தொகை சொன்னார்னு சொன்னீங்களே, அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பின் என்ன ஆனார் அப்படின்னார், வெள்ளையானையின் மீது மேலே சென்றார் என்று அவருடைய வரலாற்றை நிறைவுபடுத்தி முடிக்கின்ற ஒரே ஒரு இலக்கியம் பெரியவர்கள் நம்ம கொடுத்து வைத்தவர்கள். அதுல சந்தேகமே இல்லை, பெருமிதத்தோடு பேசலாம். இப்படி ஒரு இலக்கியம் ஒன்றே ஒன்றுதான். அதனால் தான் சுந்தர திருப்பணி திருவிழந்தனுடைய பெரிய புராணத்துக்கு காப்பிய தலைவர் சுந்தரன்னு சொன்னோம். இப்ப இருக்கிற ஆராய்ச்சியாளர் எல்லாம் பேசுறாங்க பத்தி நான் கவலையப்பட வேண்டியது இல்லை, சுந்தர சுந்தரரே. அதனால ஒன்னும் பெரிய நமக்கு இது இல்லை. ஏனென்றால் தொடங்கவும் சுந்தரர், நிறைவும் சுந்தரர், இடையில் அவர் அருளிய திருவாக்கை கொண்டு வரடித்து விரித்த வரலாற்று ஆசிரியர்களை சொல்லுகிறோம். எனவே முதலும் முடிவுமாகவும் முதல் முந்திய முதல் நடு இறுதியும் ஆனார். முந்திய முதல் திருமலை சருக்கம், நடு எங்க விரல் மீண்ட நாயனார் பிராணம், ஏர்கோன் கழிக்காம நாயனார் பிராணம், சேரமால் நாயனார் பிராணம், இதுல எல்லாம் சுந்தர வரலாறு வருது. இறுதி வெள்ளையான சருக்கம், முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய். திருப்பள்ளி அடிச்சு பாடலாமே. இவரை போய் காப்பிய தலைவர் விட்டுட்டு இனிமே நான் ஆராய்ச்சி பண்றேன்னு சொல்லி தொண்டுகின்றாங்க, அதெல்லாம் கொண்டு தூக்கி உடப்பில் போடவில்லை. ஆமாம், இந்த ஆய்வுங்கிற பெயரால குட்டிச்சோராக்கிறத விட ஆய்வுங்கிற பெயர் இல்லாம இருக்கிறவங்க நல்லது. அது மாதிரி எனவே சுந்தரர் காப்பிய தலைவர் என்று வைத்து அவருடைய வரலாற்றை தொடங்கியும் அவர் வரலாற்றை பின் நிறைவுபடுத்தியும் இடையிலே அவருடைய திருவாக்கையே வைத்து அந்த வரலாற்றை இயத்தும் இடையிடையே அவருடைய வரலாற்றை எங்கெங்க வருகிறதோ தொடர்பு கொண்டு அங்கெல்லாம் அந்த வரலாற்றை இணைத்தும் அருமையான ஒரு கட்டுக்கோப்பு இருக்கிறதே. இந்த கட்டுக்கோப்பே தனித்த கட்டுக்கோப்பு, இலக்கிய உலகிலேயே தனித்த கட்டுக்கோப்பு. இப்படி அருமையான ஒரு இலக்கியம் நமக்கு பெருமானால் அருளி கொடுக்கப்பட்டும் அது பனிரெண்டாம் திருமுறை என பெயர் பெற்றும் அந்த பனிரெண்டாம் திருமுறையை எங்கேயோ இருக்கிற எண்ணெய் வைத்து இல்ல இங்க இருக்கிற வேலூரும் ஆற்காடும் இல்ல ரத்தனகிரியுமாக இருக்கிற பெருமக்களோடு கூட முருகப்பெருமான் திருவடியில் நின்று சிந்திக்க என்று பணித்தருளிய அந்த பெருமானுடைய கட்டளையும் எண்ணுகின்ற பொழுது பெரிய மகிழ்ச்சி, என்ன புண்ணியம் செய்த நெஞ்சமே என்று நான் வாழ்த்திக் கொள்கிறேன். அந்த வகையில இப்பொழுது உம்மையால் உலகாண்ட சருக்கம் என்று இந்த உலகா மூர்த்தி நாயனாரை தொடங்குகின்ற பொழுது உம்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் என்று சுந்தருடைய திருவாக்கு. ஆதலால் சேக்கரா பெருமான் என்ன பண்ணார், உம்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன்னு சொன்னதுனால அந்த அந்த பாடல்ல சொல்லப்பட்ட அடிவர்கள் எல்லாம் உம்மையால் உலகாண்ட சருக்கத்தை சருக்கம் என்று அமைத்து விட்டார். அது போல இறைமலிந்த வேல் நம்பி எரிபத்திற்கு அடியேன் என்று தொடங்கி அந்த அந்த பாட்டுக்குள்ள இருக்கிற சருக்கம் முழுதும் அந்த அடிவர் வரலாறு முழுதும் இறைமலிந்த சருக்கம் அமைச்சுட்டார். இப்படி எல்லாம் ஒரு கட்டுக்கோப்பு, ஈ அப்பா செவிதான கட்டுக்கோப்பு. இப்படி அந்த சருக்கம் தலைப்பு கூட அருமையாக இருக்கிறது. இந்த மாதிரி எல்லாம் நாம் எண்ணி பார்க்கிறோம். எனவே நம்முடைய சுந்தரனுடைய திருவாக்கு என்ன? உண்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் என்று தொடங்குது. அப்ப மூர்த்தி என்பதுதான் அந்த அடியவருடைய பெயர். அவர் என்னமோ மும்மையால் உலகாண்டாராம். யாராரோ என்னமோ ஆள்றாங்க, ஆனா இவர் என்னமோ மும்மையால் ஆண்டாராம். அது என்ன சாமி மும்மை? பொறுத்திருந்து பாரு அப்படின்ட்டு. ஆமா, அந்த மும்மை இப்ப நாங்க சொல்லுவோமா? சொன்ன அவர் மேல அது சரியா வராது. அந்த மும்மை என்பது என்ன? அதை நாம் பொறுத்திருந்து பார். மற்றதுக்கெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கும் போது இது மட்டும் பொறுத்திருந்து பார்க்க கூடாதா? பார்க்க கூடாது. சரி, அதனால் அவர் மும்மையால் ஆண்டார், உலகை ஆண்டார். அவர் பெயர் மூர்த்தியார். இப்ப நம்ம எங்கே போக போறோம்னு கேட்டா, மூர்த்தியார் என்று சொன்னீங்களே அங்கதான் போறோம். மூர்த்தியார் யார், எந்த ஊர்க்காரர், எப்படி இரு, அதைத்தான் சொல்ல போறோம். அதன் பிறகுதான் மும்மையால் எந்த மும்மையால் உலகாண்டார் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க போறோம். அந்த வகையில் இப்பொழுது நேயர்களை மதுரை கழைக்கிறோம். காரணம், அவர் மூர்த்தியார் தோன்றிய இடம் மதுரை. அதனால் நாம் நேயர்களை மதுரை கழைக்கிறோம் என்று போகணும். இல்ல, அருமையான பகுதியவை எல்லாம் மூர்த்தி. இந்த பெயர்களே கூட தனித்த முறையில் எண்ணி நம்முடைய வரவேற்பை சொல்லும் போது அவங்க ரொம்ப ஆய்வா எல்லாம் எது பண்ணுவார்கள் அல்லவா? சொல்லுகின்ற பொழுது, நாயன்மார்களின் திருப்பெயர்கள் என்றே ஒரு தனித்த ஒரு எம்சில் கூட பண்ணிடலாம். எவன் பண்ண போறான்னு சொல்லிட்டே இருப்பான், சொல்லிட்டு இருப்போம் அல்லவா? பண்ணிட்டோம் அல்லவா? எங்க காலம் முடிஞ்சு போச்சு. அதனால இப்ப இனிமே நாங்க இருந்தோம்னு சொன்னா, இனிமே என்ன ஏன்பா காமராஜிலையாவது அல்லது மனோன்மணியமா ஏதாவது பண்ணி சொல்லலான்னு சொல்லலாம். நாங்க முடிச்சிட்டோம் அல்லவா? ஆனாலும் காலத்துல செஞ்சதே செஞ்சோம், சிலதெல்லாம் செஞ்சோம். சித்தாந்த சாஸ்திரமே எடுத்துக்கப்பா, எம்பில்லுக்கு பிஹெச்டிக்கு நம்ம திருமுறையே எடுத்துக்க என்றெல்லாம் சொல்லி கொடுத்து முடிச்சிட்டோம். இனிமே யார் எங்களை கேப்பா? கேட்கப்படுறதில்ல. அதனால நாயன்மார்களின் திருப்பெயர்கள் என்று எடுத்துக்கொண்டாலே, இப்ப மூர்த்தியார் என்று சொல்லுங்க. இந்த மூர்த்திங்கிறது அவருடைய இயற்பெயராக இருக்கலாம், அப்பா அம்மா வச்ச பெயராகவே இருக்கலாம் அப்படி. ஆனா எல்லா இப்ப இயற்பகையார் அநேகமா அப்பா அம்மா வச்ச பெயர் அல்ல. அவர் உலக இயல்புக்கு பகையா இருக்கிறார் அல்லவா? யாராவது கொண்ட மனைவியை வந்து அடுத்தவர் கொடுப்பாரா? உலகியருக்கு பொருத்தம் இல்லை அப்படின்னு சொன்ன மடையனே, இதைத்தான் நாங்க சொல்லி இருக்கிறோமே, நீ என்ன பூஜை என்ன படிப்படுகிற, உங்க உலகியலுக்கு எங்க ஆள் பகைமை இயற்பகையார் பட. நீனும் பூஜா அமெரிக்காவுக்கு குழந்தை கண்டுபிடிக்கிறிய, நாங்க தான் உலகியலுக்கு அவர் பகைன்னு சொல்லிட்டோமே, நீ என்ன பூஜை எனக்கு சொல்றது? உட்கார்றான். அப்ப இயற்பகையார் காரண பெயராக இருக்கணும். இளையான் குடிமாறர் அப்படின்னா அந்த மாறர் அது இயற்பெயரா இருக்கணும், அப்பா அம்மா வச்சதா இருக்கலாம். ஏன்னா அந்த பாண்டி நாட்டு சொல்ல மாறன்கிற பேர் வைப்பது உண்டு. அப்படி இப்படி இப்படி நம்ம என்ன பார்த்தோம்னு சொன்னா, நல்ல முருகனுக்கும் உருதிர பசுபதிக்கு மடியேன், அதெல்லாம் இயற்பெயரா இருக்கலாம். செம்மைய திருநாளை போவாருக்கு இல்ல, திருநாளை போவார் இயற்பெயர் இல்ல. ஏன் என்னப்ப என்னையா என்னைக்கு போறேன்? நீங்க சிதம்பரத்துக்கு போலாங்கிறீங்க, நாளைக்கு போலான்ட்டுக்கிறேன், நாளைக்கு போலாங்கிறேன். ஊர்ல நாலு பேர் பார்த்தா, ஏன் அவரு நாளை போவாருடான்னா விட்டுட்டான். வச்ச பெயர் கிண்டல் பெயர் அது. அந்த மாதிரி என்ன, அவர் எப்ப போனாலும் யாருக்கு போனாலும் எங்க சாமி தில்லைக்கு போறீங்கன்னா நாளைக்கு போலான்னு இருக்கிறேன், மறுநாள் போனா நாளைக்கு போலான்னு இருக்கிறேன்னு, ஏ அவர் நாளை போவாரடா அப்படின்னு வச்சது பெயர் அதே ஆகி போச்சு. இதெல்லாம் காரண பெயராக அமைந்திருக்கிறது. இப்படி எல்லாம் எண்ணினால் 63 பெயரை 63 நாயன்மார்களின் திருப்பெயர் என்ற ஒரு எம்பில் அழகா செய்யலாம். அதுல செய்ய முடியாதெல்லாம் இருக்குது. இடங்கடியார், இடங்கடியார் என்ன என்ன ஆவீங்க, இடங்கடி நாயனார். கோட்புலியார், அவராது கொஞ்சம் வெட்டி கட்டி விட்டார், அதனால சரி கோட்புலியார். மூர்கநாயனார், அது கூட காரண பெயர் தான் மூர்கநாயனார். எரிபத்தர், அவரு கூட காரணம் தான். இப்படி எல்லாம் என்னுக நினைக்கிறேன். நம்ம மூர்த்தி, மூர்த்தி நாயன், மூர்த்தி என்பது இயற்பெயராக தாயந்தேர் வைத்த பெயராக இருக்கலாம், இருக்கலாம் தான் சொல்லலாம், இருக்க வேணும் நம்ம சொல்ல முடியாது, இருக்கலாம். இப்படி இதோ மதுரை. அந்த மதுரை என்றால் பாண்டி நாடு. சீர் மண் செல்வ குடிமல்கு சிறப்பின் ஓங்கும் கார் மண் சென்னி கதிர் மாமணி மாட வைப்பு. சீர் மண் செல்வ குடி அப்படின்னு சான்றோர்களுக்கு அந்த நினைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சான்றாண்மை முக்கியம். சான்றவர் சான்றாண்மை குண்டின் எண்ணிலந்தான் தாங்காது மண்ணோ புரை திருவள்ளுவர். இந்த சான்றோர் என்ற ஒரு ஒரு இனம் இந்த நாட்டில் இல்லைன்னு சொன்னா, இந்த நிலம் எல்லாரையும் தாங்கும், அகழ்வாரையெல்லாம் தாங்கி இருக்கிற நிலம் கூட அப்படின்னு உயர்த்து ஒதுக்குமா. அப்ப சான்றாண்மை அவ்வளவு இந்தியமையாமை. அதனால் மதுரையில் வாழ்கின்ற அந்த பாண்டி நாட்டு வாழ்கின்றவர்கள் எப்படின்னு கேட்டா, சீர் மண் செல்வக்குடி, நல்ல சிறப்பு மிக்கவர்கள், நல்ல சான்றாண்மை மிக்கவர்கள், அதோட பொருளாதாரத்திலும் செழித்தவர்கள், இரண்டும் இருக்கு. ஆகவே இந்த இரண்டும் தலைத்திருக்கும்படியான குடிபல்கு சிறப்பின் ஓங்கும் கார் மண் சென்னி கதிர் மாமணி மாட வைப்பு. அந்த மாடங்கள் எல்லாம் என்ன இருக்கும்னா, அவரவர் கொஞ்சம் மற்ற குடியிருக்கு தங்கி இருக்குன்னு சொல்ல வேணாம், கிடையாது. எங்க அந்த பாண்டி நாட்டில் இருக்கிற மாடத்துல என்ன தங்கம்னு கேட்டா, மேகங்கள் அப்படியே தவழ்ந்து போயிட்டு இருக்கும். ஏன்னா அவ்வளவு உயரம், அவ்வளவு உயரம் அவ மேகங்கள் தங்கும்படியான மாடம் என்று சொன்னார். எனவே இம்மாட வைப்பு நார் மண்ணு சிந்தை பல நட்புரை மாந்தர் பால் நார் மண்ணு சிந்தினர். நார் நாருங்கிறது அருமையான சொல்லு, ஆனா இப்ப அது நாரு நாரா போட்டுது, ஏதோ பூத்தொடுக்கிறது மற்றதுக்கு நார் வந்துட்டே தவிர நார் என்பதற்கு ரொம்ப அருமையா அன்பு என்று பொருள். அன்பெனு நார் தொடுத்தலங்கள் சூட்டவடி சுரும்பும் தேனும் கொழுதகன்ற வெண்டோட்டு முண்டகத்தால் அடிமுடி மேற்கொண்டு வாழ்வாம் பரஞ்சோதி முனிவர் என்றெல்லாம் சொன்னார். எனவே நார் என்பதற்கு அன்பு. ஆகவே நார் மண் சிந்தை நல்ல அன்போடு கூடிய சிந்தை உடையவர்களாம். பல நல்துறை மாந்தர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில இருப்பாங்களாம் பெரியவர்களெல்லாம். இப்படி நட்துறை மாந்தர் போற்றும் பார் மண்மு தொன்மை புகழ் பூண்டது பாண்டி நாடு அப்படின்னர். தொன்மையானது இந்த தொன்மை வேற முதுமை வேற ரெண்டு நாங்க ஒண்ணு சொல்லிடுவோம், முதுமையான தொன்மையும்போ தொன்மையான முதுமையும்போ ரெண்டு சேர்ந்து வந்ததுனால தான் தகராறு. அங்கதான் அங்கதான் இவன் கெட்டிக்காரன் புழுக எட்டு நாள் மாதிரி இப்ப தெரியும். சில சொற்கள் ஒரே பொருள் மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருப்போம், அந்த ரெண்டு சொல்ல தனி சேர்ந்து வந்துட்டு வச்சுங்க, அப்பதான் இவனுடைய ஆற்றல் தெரியும். அப்போ இங்க என்ன பண்ணுது, அங்க முதுமை என்றால் தொன்மையும்போ தொன்மை என்றால் முதுமையும்போ அல்லவா. ஆனா தொன்மைக்கும் முதுமைக்கும் வேற்றுமை உண்டு. முதுமைன்னா வெறும் காலம் போன பழமை மட்டும் உண்டு, தொன்மைன்னா காலத்தாலும் சீலத்தாலும் முதிர்ந்திருப்பது தொன்மை. வெறும் காலத்தால் மட்டும் முதிர்ந்திருந்தால் முதுமை, காலத்தாலும் சீலத்தாலும் முதிர்ந்திருந்தால் தொன்மை. அதனால பாண்டி நாடு எப்படின்னு கேட்டா வெறும் காலத்தினால ரொம்ப காலகாலமா பாண்டி நாடு இருக்கியா அப்படிங்கிறது மட்டும் இல்ல, காலகாலமா இருக்குதுப்பா, காலகாலமா புகழ் பெற்ற நாடுப்பா. எனவேதான் தொன்மை புகழ் பூண்டது பாண்டி நாடு என்று பாண்டி நாட்டை பொதுமையா சொன்னார். இன்னொரு இலக்கணம் விட்ட உண்டு சேக்கலாட்ட, இந்த பாண்டி நாட்டில் தோன்றிய அடியவர்னு வருகின்றது இப்பதான் ஆரம்பம், ஆதலால் பாண்டி நாட்டை பேசுறாரு. இனிமேல் பாண்டி நாட்டவராக யாரையும் வருகின்ற பொழுது பாண்டி நாட்டு பேச மாட்டார், அந்த கூறியது கூறல் இம்மியும் வராது, அதெல்லாம் விட்டு இருக்கிற ஒரு தனி ஆற்றல். அதே போல தொண்டை நாட்டு சிறப்பு இங்க எல்லாம் வரல, எங்க வரும், திருக்குறிப்பு தொண்டர் வருது, அவர் காஞ்சி மாநகர் அங்க பிடிச்சிருவர். ஆனால் அதன் பிறகு தொண்டை நாட்டவர் வந்தாங்கன்னா சொல்ல மாட்டா, என்ன அந்த சீர்மை, என்ன சீர்மை சீர்மை. அப்படியாக இப்ப முதல் முதல் பாண்டி நாட்டவர் வருவதனால இந்த பாண்டி நாடு சொன்னார். இனி ஒரு சில வர்ணனைகள் அதெல்லாம். சாயும் தளிர்வல்லி மருங்குல் நெடுந்தடங்கன் வேயும் படும் தோழியர் பண்படும் இன்சொல் செய்ய வாயும் படும் நீள்கரை மண்பொரும் தன் பொருந்தம் பாயும் கடலும் படும் நீர்மை பனித்த முத்தம். இப்ப ஒரு சிறு சின்ன பிள்ளைகளுக்கு சிறுவர் மலர் பாருங்க, பெரிய புராணத்துல சிறுவர் மலரும் இருக்குது, அப்படிலாம் சொல்லலாம் தப்பு கிடையாது. என்ன இங்க பாரு ராஜா, எங்க பாண்டி நாட்டுல முத்தம் ரெண்டு இடத்துல இருக்குது அப்படின்னார். எங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இது 20 பக்கம் பெறட்டு, மற்றதெல்லாம் பெறட்டு இல்லை இதையும் இதுதான் பெண்கள் வாயில் வாமா முத்தம் பெண்கள் வாயில் அப்படின்னாரு. 40 பக்கம் பார்க்க அப்படின்னாரு கடலில். அப்போ முத்தம் பாண்டி நாட்டுல எங்க இருக்குது, இரண்டு இடங்கள்ல, ஒரு இடம் வாயில் இன்னொரு இடம் கடலில் பார்த்தியா, ஒன்னு ஆகம் இன்னொன்னு புறம். அது வேற தமிழனுடைய வாழ்வியல் ஒன்றுதான், வாழ்வியலை அகம்புறம் என்று பறித்து காண்டது. இப்ப அகமெல்லாம் புறமா போய் புறமெல்லாம் அகமா போச்சு. அகம்னா அந்த கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற செய்திகள், புறம்னா அதற்கு புறம்பாக இருக்கிற செய்திகள் என்று தமிழன் வாழ்வியலை பிரித்தானே தொல்காப்பியத்தில் அருமையா பிரிச்சு. ஆகவே இப்ப என்ன முத்தம் எங்கே இருக்குது தெரியும் தெரியுமா தம்பி, பெண்களுடைய வாயு. என்ன வேற எங்க இருக்குது, கடலில். எந்த கடலில், நம்முடைய எந்த ஆறுகள் எல்லாம் பாய்கின்றனவோ அந்த கடல்ல முத்தம். அப்ப இரண்டு இடங்களில் சிறுவர் மலருக்கு. அடுத்தது மொய் வைத்த வண்டின் செரிகுடல் முரண்ட சந்தின் மை வைத்த சோலை மலையந்தர வந்த மெய் வைத்த காலும் தரும் ஞாலம் அளந்த மேன்மை தெய்வ தமிழும் தரும் செவ்வி மனம் செய்யீரம். பா என்ன தமிழோ, அவ்வளவு அருமையான தமிழ். பாண்டி நாட்டில் இரண்டு இடங்களிலே நல்ல செம்மையான ஈரம் இருக்கும், ஈரம் இருக்கும். போன மாதம் சொன்னீங்க முத்த, இந்த மாதம் சொல்றீங்க சிறுவர் மலர்ல ஈரம் எங்க இருக்கு, மனம் செய்யீரம் நல்ல மனம் பொருந்தி இருக்கும்படியான ஈரப்பகுதி ஈரம் இருக்கும் இரண்டு இடங்களில் எங்கெங்க அது அப்படின்னாரு. 35 பக்கம் பெரட்டு பெரட்டுனா பெரட்டுனா மொய் வைத்த வண்டின் செறிகுடல் முரண்ட சந்தின் மை வைத்த சோலை மலையந்தர வந்த மெய் வைத்த காலும் தரும். பாண்டி நாடு அப்படி வந்துட்டா அங்க இருந்து என்ன வரும்? காற்று வரும். அது எங்க இருந்து பிறந்தது? பொதியிலே பிறந்த தென்றல். அடாராடா, பொதியிலே பிறந்த தென்றல். அந்த காற்று அப்படி வந்து சொன்னா அது எப்படி இருக்கும் தெரியுமா? நீ எல்லாம் சட்ட கேட்டா சார் எனக்கு வந்து இல்ல வேர்க்குதுன்னு சொல்றவங்க கூட அந்த அந்த ஈரம் பொருந்திய அந்த காற்று வருகின்ற பொழுது அந்த போர்வடிய போத்திக்கலாம் சில்லுங்குது அப்படின்னு. அப்போ மனம் பொருந்திய ஈரத்தை தருவது எது? எங்கள் பாண்டி நாட்டின் தென்றல், தென்றல் அப்படின்னு. அது போல இன்னொரு இடம் இருக்கிறது. எது எது சாமி? அருமையா சொன்னார். எங்கே நம்ம தான் 55 பக்கம் கேட்டு ஞாலம் அளந்த மேன்மை தமிழ். அந்த தமிழும் அந்த அருவ மனம் பொருந்திய அந்த ஈரத்தை தரும். அப்போ பாண்டி நாட்டிலே மனம் பொருந்திய உயர்ந்த அந்த ஈரத்தை குளிர்ச்சியை தன்மையை தருவது எது? ஒன்று தென்றல், இன்னொன்று எங்கள் தமிழ். அப்போ அந்த தென்றல் தருகின்ற ஈரம் போர்வையினால போத்திட்டு அனுபவிக்கணும். எங்கள் தமிழ் தந்த ஈரத்தை போர்வை இன்றையும் போர்வையோடும் அல்லவா எங்கும் இருந்து அனுபவிக்கணும். இங்க ஈரம் என்பதற்கு என்ன பொருள்? அன்பு. அந்த ஈரம் என்பதற்கு என்ன பொருள்? குளிர்ச்சி. இந்த ஈரம் என்பது அன்பு. எங்க பொருளை குறி ஈரம் அன்பா சார் நீவானப்பா என் சொலால் ஈரம் அலை படிரலவாம் செம்பொருள் கண்டார் வாய் சொல் திருவள்ளுவர். ஈரம் அலை, இந்த ஈரம் கலந்து ஈரம் சேர்ந்து ஈரம் புணர்ந்து என்பதை விட அலை அள்ளுது. அது தமிழ், அது தமிழ். அதனாலதான் அந்த திருக்குறள் ஒன்னையாவது படிக்கப்படாதாப்பா, திருக்குறள் ஒன்னையாவது படிக்கப்படாதா. இருக்கிறதுலயே சின்ன பாட்டு ஒன்னே முக்கா வரி, முழுசா ரெண்டு வரி கூட இல்ல. அதுல உலகமெல்லாம் அளந்தானே பெரியவன் நம்பினான் தமிழன் வருவான் வளருவான் இதை படிப்பான் என்று நம்பினார். நாம் நம்பற்குரிய வீரராய் இல்லை, திருக்குறள் கூட படிக்கல. ஆகவே ஈரம். அப்போ ரெண்டு இடங்களில் பாண்டி நாட்டில் ஈரம் இருக்கின்ற இடம் எத்தனை? இரண்டு. ஒன்று தென்றல், இன்னொன்று எங்கள் தமிழ். அந்த தமிழ் எப்படி? ஞாலம் அளந்த மேன்மை தமிழ். இந்த உலகத்தையே அளந்த தமிழ் அப்படின்னு கேட்டா அவன் எல்லாம் எந்த ஒரு சிந்தனை எடுத்தாலும் அந்த சிந்தனை இந்த தமிழ்நாட்டுக்கு, இந்திய நாட்டுக்கு, பாண்டி நாட்டுக்கு அல்லது இந்தியாவுக்கு அல்ல, அவன் சிந்தனை முழுதும் உலகம் தழுவிய சிந்தனை. யாதும் ஊரே யாவரும் கேடு, அப்பா உலகம் தழுவிய சிந்தனை. தான் உண்டு உண்டு அப்படிங்க மாட்டான். இந்த யாதும் ஊரே யாவரும் கேடு, யான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம். தமிழ்நாடுல பாண்டி நாடுல அந்த உலகம் 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 உலகம்ங்கிற அந்த சிந்தனை தான் அவனுக்கு தனித்த குறிய மனப்பான்மை இல்ல. அதனாலதான் ஞாலம் அளந்த மேன்மை தமிழ் என்று சொல்லி. அப்ப இரண்டு இடங்களில் ஈரம் உண்டு, ஒரு இடம் தெண்டர் காற்றில், இன்னொன்று எங்கள் ஞாலம் அளந்த மேன்மை தமிழில். பாத்தீங்களா சிறுவர் மலர் பாத்தீங்களா, பெரிய புராணத்தில் சிறுவர் மலர் அப்படி. இனி இப்படிப்பட்டது சூடும் இதழ் பங்கயமாக அத்தோட்டின் மேலால் தாழ்வின்றி என்றும் தனி வாழ்வது அத்தையல் ஒப்பார் யாழின் மொழியில் குடலின் இசையும் சுரும்பும் வாழும் நிகர் நகரம் மதுராபுரி என்பதாகும். மதுரை என்றார் மதுராபுரின்னு சொன்னார். இது ஒரு புதிய வழக்கு. மதுரையை பெரும்பாலும் மதுரைன்னு தான் சொல்லுது, மதுராபுரி. ஒரே ஒரு குறிப்பு போற போக்குல திருவாசகத்துல முழுமையா மதுரை தான் வந்திருக்கு, ஆலவா என்ற சொல்லே இல்லை. ஆனால் மூவர் தமிழில் ஆலவாய் தான் எல்லா பதியத்திலையும் இருக்கு. 9 பதியம் இருக்குது, 9 பதியத்தில் ஆலவாய் இருக்கு. ஆலவாயாவதும் இதுவே ஆலவாயான் திரு நீரே. ஆனால் திருவாசகத்தில் மட்டும் ஆலவாய் மதுரை அப்படிதான் இருக்கு, மதுரை நகர்புக்கு என்று சொல்லி. இது வைத்துக் கொண்டு கூட கொஞ்சம் அப்படி எண்ணி பார்க்கலாம். என்ன எண்ணி பார்க்கலாம்? மூவரில் மணிவாசகர் காலம் முந்தியது என்று சொல்வதற்கு உரிய அந்த ஒரு சிறு காரணம் கூட இங்க நாம் எண்ணி பார்க்கலாம். சங்ககால இலக்கியத்துல ஆலவாய் இல்ல, மதுரை தான் இருக்கு. மதுரை காண்டம், மதுரை காஞ்சி, 10 பாட்டுல ஒண்ணு மதுரை காஞ்சி தான், சிலப்பதி அதுல ஒரு காண்டத்துக்கு மதுரை காண்டம் தான் இருக்கு, அல்லது கூடல் என்று இருக்கு. மதுரை கூடல் தான் சங்க இலக்கிய சொற்கள். ஆலவாய் கொஞ்சம் பின்னாலதான் வந்திருக்கு, சொல்லளவில். ஆனால் திருவாசகத்தில் இருப்பதெல்லாம் மதுரையே, ஆலவாய் இல்லை. அதனால் மூவரினும் முந்தியவரோ எண்ணுக அப்படிலாம் கூட எண்ணலாம். திருவாசகத்துல எங்க ஆலவாய் இருக்குதா இல்லையே? மூவர் தமிழ்ல 9 பதிகத்திலும் ஆலவாய் தான் இருக்கு, சிவம் எண்ணலாம். எனவே மதுராபுரி என்பதாகும். அந்த மதுரை தான் இந்த பாண்டி நாட்டில இப்பொழுது நாம் சுவைத்த மதுரை வந்திருக்கு. அங்கே இப்ப மதுரைன்னு வந்த உடனே ஆடாராடா மீண்டும் என்ன பண்ற, சால்வாய மும்மை தமிழ் தங்கிய அங்கன் மூதூர் நூல் பாயிடத்தும் உள. திருவர் மலர் மீண்டும், நோன்தலை மேதி பாய பால் பாய் முலைதோய் மது பங்கயம் பாய எங்கும் சேல் பாயிடத்து உளம் உள செய்யுள் மிக்கு ஏறு சங்கம். அழகான தமிழ், இந்த மாதிரி தமிழ் படிச்சோம் அல்லவா, தமிழ்னு சர்த்தம் வந்துச்சு நின்றுச்சு நடந்துச்சு உன் தலையருக்கு ஒட்டி போட்டுச்சு கூட மக்கு பெருள. அதனால செய்யுள் மிக்கு ஏறு சங்கம், அதனாலதான் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, இப்ப அதனால வந்துச்சு நின்னுச்சுன்னு தமிழ் நம்ம பேசலையான பேசுறோம். அதனாலதான் பேச்சு தமிழ் எழுத்து எழுத்து தமிழ்னு பிரிச்சாங்க. பேச்சு தமிழ் வேறு எழுத்து தமிழ் வேறு. வழக்கும் செய்யுளும் ஆயிரு முதலின் எழுத்தும் சொல்லும் பொருளும் நாடி தொல்காப்பியம் அப்படின்றது. அதனால பேச்சு தமிழ் என்னைக்கு கொஞ்சம் கொச்சையா கூட இருக்கும், ஆனா எழுத்து தமிழ் அப்படி கூட. ஏன் அப்படின்னு கேட்டா, எழுத்து எக்காலத்தும் இருப்பது, பேச்சு தமிழ் அவ்வப்பொழுது மாறும் இடந்தோறும் மாறும், ஒரு காலத்துல இருந்து ஒரு காலத்துல போயிடும். நீ பேச்சு தமிழ் கொண்டு விட்டீங்கன்னா சரி வராது. எழுத்து தமிழ் ஸ்டாண்டர்ட், ஒரு ஒரு தகுதியானது என்றும் இருக்கு. யாதும் ஊரே யாவரும் கேளிர்ங்கிறது கிமுல பாடிய ஒரு புலவன். இன்னைக்கு 20 நூற்றாண்டுல யாதும் ஊரே யாவரும் அந்த இந்த சொல்லு ஏதாவது மாறுதா? இல்ல. ஆனா அன்னைக்கு பேசின ஒரு கால கொச்சை தமிழ் இருக்குமே சங்க காலத்துல, அதை வந்து ஏட்டில் எழுதுல. அதனால பேச்சு தமிழ் வேறு எழுத்துமிழ் வேறுன்னு சொன்னா இவன் ரெண்டும் குழப்பிட்டு உட்காந்துகிட்டு இதான் மக்கள் தமிழ் ஒண்ணு விட்டானுக்கும் தமிழ். அது இந்த நாவல் கீவலதுல புடிச்சா அடிச்சா கண்ணா அவனான டிங் டாங் என மணி 12 அடித்தது. அவளும் அங்கே வந்து கொண்டிருந்தாலும் நல்ல தமிழாச்சு, வந்தா என்ன இருக்குமோ என்ன தண்ணுமோ தெரியல. அதனால பேச்சு தமிழும் பேச்சு தமிழ் இடந்தோறும் வேறுபடுவது, காலந்தோறும் வேறுபடுவது, எழுத்து நடை ஒரே தகுதியானது. அதை அதுல போய் கண்டு வைக்கலாமா? இந்த வேற்றுமையே தெரியலையே, வேற்றுமையே தெரியலையே, எல்லாம் ஒண்ணு. எனவே செய்யுள் மிக்கு ஏறு சங்கம். பாப்பா முன்னப்படி திருவர் மலர்ல என்ன பண்ணீங்க, ரெண்டு சொன்னேன் இப்ப சொன்னேன், நல்ல சங்குகள் வந்து அப்படியே ஏறுமா அல்ல? அது மாதிரி சங்குகள் வந்து ஏறுகின்ற இடங்கள் எங்க மதுரையில் இரண்டிடம், இரண்டிடம். அது என்ன, அது என்ன தாத்தா? தெரியல. 35 பக்கம் ஏறுறா அப்படின்னு, 35 பக்கம் எடுத்துவனே. அதுல என்ன இருக்குது பாரு. அப்போ செய்யுள் மிக்கு ஏறு சங்கம், அருமையான தமிழ் சரிங்களா. என்ன தாத்தா செய்யுள் மிக்கு ஏறு சங்கம்னு சொன்ன உடனே, மதுரையில இருக்கிற தமிழ் சங்கம் என்று போட்டிருக்கு தாத்தா, அதுல போய் சங்கு எங்கடைய எங்கட ஏறு தாத்தா? இல்லடா ராஜா, செய் உள் மிக்கு ஏறு சங்கம். நான் எந்த சங்கம்னு சொன்ன உடனே நீ சங்கன சங்குன்னு மட்டுமே நினைச்சுக்கிட்ட, சங்குங்கிறது சங்கு, இன்னொன்னு சங்கம் தமிழ் சங்கம். ஏ தாத்தா அது வந்து கடல்ல இருக்கும் அல்லது வயல்ல இருக்கும், இது சங்கம்னா ஊருக்குள்ள இருக்கும்னாரு. ஆமா பின்ன நீங்க எப்படி சொன்ன, அதான்டா செய்யுள் மிக்கு ஏறு சங்கம். செய்யுட்கள் நாளும் அந்த ஏறி ஏறி அலங்கரிக்கும்படியான தமிழ் சங்கம் என்று அர்த்தம். செய்யுள், செய்யுள்னா பாட்டு. ஆமப்பா அப்படின்னாரு. அப்போ பாடல்கள் ஒவ்வொரு நாளும் மலிந்து மலிந்து ஏறுகின்ற சங்கம் எங்கே மதுரையில் இருந்தது அப்படின்னு. இது ஒரு இடம் தாத்தா. அப்புறம் இன்னொரு, அப்ப இங்க சங்கம்ங்கிறது சங்கல்ல, சங்கம் சான்றோர் பேரவை என்று சொல்றமே, சான்றோர் பேரவை. சரி இன்னொரு இடம் 53 பக்கம் பெறட்டு. என்ன 53 பக்கம் என்ன தாத்தா வயல்னு போட்டிருக்குது அப்படின்னாரு. ஆமா வயல்ல சங்கு என்ன செய், செய்யின்ன வயல், உள் வயலுக்குள்ள, மிக்கு ஒவ்வொரு தான் தண்ணி வருகின்ற பொழுதெல்லாம், ஏறு ஏறும்படியான சங்கம் சங்குகள். அப்ப வயல்ல பார்த்தாலாம் சங்குகள். அப்ப அங்க இருக்கிற செய்யுள்ங்கிறது எப்படி படிக்கணும், செய்யின வயல் உள்ளுன வயலுக்குள், வயலுக்குள் ஏறி இருக்கு மலர்ந்து நிற்கின்ற சங்கங்கள் சங்குகள். முன்ன செய்யுள் மிக்கு ஏறு சங்கம், சங்கத்துக்கு ஆகின்ற பொழுது செய்யுள்னு சேர்த்து படிக்கணும், வயலுக்கு ஆகின்ற பொழுது செய் உள் ஏறுன்னு படிக்கணும். பத்தியாரா செய்யுள்ங்கிறது அப்ப ரெண்டு விதமா இருக்கலாம், பாட்டையும் குறிக்குது செய். இதெல்லாம் எந்த காலத்துல தெரிய போகுது, எந்த காலத்துல தெரிய போகுது? மொழிப்புலமை, சிறுவர் பயிற்சிக்கான மொழிப்புலமை. செய்யுள் மிக்கு ஏறு சங்கம் அப்படின்னாரு. நம்முடைய கம்பர் பெருமான் ஒரு பாட்டு ஒண்ணு பாடுவார் தெரியுமா, எங்க இருக்குன்னு அந்த பாட்டு ஞாபகத்துக்கு வந்ததுன்னா யாரும் சொல்லலாம் தப்பு இல்ல. நீரிடை உறங்கும் சங்கம், நிழலிடை உறங்கும் மேரி, தாரிடை உறங்கும் வண்டு. அருமையான பாட்டுகள்லாம். இடை உறங்கும் சங்கம். அது எங்கெங்க தண்ணி இருக்குதோ அங்க இந்த சங்கு உறங்குமா? ஏன் இருக்கும்னு பரப்படாத, உறங்கும். யாரு எத்தனை நாள் ஆனாலும் தொட மாட்டான்டா.